ஓம் சிவாய நம. சைவம் டாட்டாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரச நாயனாரின் புராண வரலாறு, பகுதி 5. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற் கொழுந்தேன் பெண்ணாகடம் என்று ஒரு ஊர், பெண் தேவ பெண்கள், ஆ தேவ பசு, கடம் யானை, இது மூன்றும் பூசை செய்த ஊர் அந்த ஊர். அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு பேர் தூங்கானை மாடம் என்று பேர். உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரத்துக்கு அருகாமையிலே குரங்கு அணில் முட்டம் என்று ஒரு ஊர். குரங்கு அணில் முட்டம்னா காக்கை, இது மூன்றும் பூசை செய்த ஊர். எல்லா ஊருமே யாராவது ஒருத்தர் பூசை செய்த ஊர் தான். ராமன் பூசை செய்த ஊர் ராமேஸ்வரம், வாலி பூசை செய்த ஊர் குரங்காடுதுறை, ஹனுமன் பூசை செய்த ஊர் தென் குரங்காடுதுறை அல்லவா? அதுபோல இப்படி மூன்று பேர் பெண்ணாகடம், இது மூன்றும் பூசை செய்த ஊர் தான் திருப்பெண்ணாகடம். அந்த ஊர்ல தூங்கானை மாடம் என்பது கோயிலுக்கு பேர், மயிலாப்பூர் என்பது ஊருக்கு பேர், கபாலீச்சரம் என்பது கோயிலுக்கு பேர். அந்த ஊருக்கு போன உடனே சாமி சொல்றார், என்னுடைய உடல் வேறு சமயத்துக்கு போயிட்டு வந்தது, இதனை தூய்மைப்படுத்தணும் ஒண்ணு. ரெண்டாவது, யமன் வருவான், அப்ப என்ன உன்னுடைய ரஷபக்குரியும் சூலக்குரியும் விபூதி உன்னுடைய திருவடி நீரும் என் மேல் இருந்தால் அவன் கிட்ட வரமாட்டான், அதனாலே அதனை செய்துவிடு நீ அப்படின்னு வேண்டுகிறார் சாமி. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல், இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூலம் என் மேல் பொறி, அந்த சூலத்தை என் மேல் பொறித்து விடு அப்படின்னு கேட்கிறார் சுவாமி. இந்த முதல் பாட்டுல அது, அதுக்கு அடுத்த பாட்டு நல்ல நன்ன அரும்பிடி நோய் காவாது ஒழியில் கலக்கும் உண்மேற்படி காதல் செய்வார் தேவா திருவடி நீரு என்னை பூசு, திருவடி நீரு என்னை பூசு, செந்தாமரையின் பூவார் கடந்தையுள் தூங்கானை மாடத்து எம் புண்ணியனே பூசிவிடு முதல்ல சொன்னார் சூலத்தை பொறித்து விடு அப்படின்னு. அடுத்தது உன்னுடைய திருவடி நீரை எனக்கு பூசிவிடு, இந்த காலம் என்னை வந்து தொடர்வான். குற்றம் இருந்த உடல் இது குற்றமற்றவனாக என்னை ஆக்கிவிடு என்பதுதான் பொருள். அதுக்கு அடுத்த பாட்டு இருக்கிறது. ஏனைய பாடல்கள் அழிந்துவிட்டது. உங்களுக்கு நான் முன்னே நினைவூட்டியிருக்கிறேன், ராஜராஜ சோழன் இந்த தேவாரத்தை எல்லாம் கண்டுபிடித்து எடுத்த பிற்பாடு அதிலே சில பதிகங்களில் ஒன்று இருந்தது, இரண்டு இருந்தது, மூன்று இருந்தது, சில பதிகங்கள் பல பதிகங்கள் நிறைய இருந்தது, அழிவில்லாமல் இருந்தது. சில பதிகங்கள்ல இப்படி அழிவு இருந்தது. நடராஜா அப்படின்னு கத்தினான். ஏனைய பாடல்கள் போய்விட்டதேன்னு கத்தினான். 16,000 பதிகம் பாடினார் என்று தம்பியாண்டார் நம்பி சொல்லுவார் திருஞான சம்பந்தர். இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறது? 400 சில்ற பதிகம் தான் இருக்கிறது. 16,000 எங்கே இருக்கிறது? 400 எங்கே இருக்கிறது? நம்ம பர்ஸ்ல 1,000 ரூபாய் பணம் வச்சிருக்கோம். 2 ரூபாய் கீழே விழுந்தா நமக்கு மனசு தாங்க முடியாது. 2 ரூபாய் எங்கேயோ போட்டேன், 2 ரூபாய் எங்கேயோ போட்டேன். இது எல்லாரும் சொல்றதுதான். எவ்வளவு பணம் இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. ஆக என்ன அர்த்தம்? இந்த 2 ரூபாய் போனது பெருசா நினைக்கிறாங்களே தவிர இந்த 1,000 ரூபாய் பக்கத்துல இருந்த நினைக்கல. அது போலத்தான் ராஜராஜ சோழன் ஐயோ கடவுளேன்னு கத்தனான். நல்ல வேலையா போச்சு. நடராஜ பெருமான் சொன்னான், ஹே ராஜனே, உனக்கு தேவையானது மாத்திரம் வைத்துவிட்டு ஏனையவற்றை நாமே அழிக்க செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டான். அன்னைக்கு பேச்சு இருக்கிறான் பாருங்க ராஜராஜ சோழனோட அந்த நடராஜ பெருமான். இன்னைக்கு யார்த்தியாவது பேசுறானா அப்படின்னு சொல்லி பார்த்த நம்மளை கண்டா ஓடுறான்னு கூட சொல்ல வேண்டிய வருது இல்லையா? ஆமா. ஆக இந்த பதியத்துல 3 பாடல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது நடராஜ பெருமானுடைய பிரசாதம் என்று நாம எண்ணி விடுவோம். இதில் அவர் சொல்லுகிற கருத்து, யமன் வருமான் நான் என்ன செய்வேன், அதற்கு உன்னுடைய சூலத்தை பொறித்து விடு. சொன்ன உடனே ஒரு பூதம் வந்தது, சிவன் அருள்னால வந்தது, திருநாவுக்கரசனுடைய தோளிலே இடமும் சூலமும் பொறித்தது என்று வரலாறு, சேக்கிழார் பெருமானுடைய வரலாறு சொல்லுகிறார். சேக்கிழார் பெருமான் சொல்லித்தான் நமக்கு தெரியும். இந்த வரலாறெல்லாம் நமக்கு கிடைக்கிறது எப்படி? தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் சொன்னார். ஆமா, இந்த மூவருக்குத்தான் அவர் சொன்னார். திருஞான சம்பந்தருக்கு சொன்னார், திருநாவுக்கரசருக்கு சொன்னார், சுந்தரருக்கு சொன்னார், மாணிக்க வாசகருக்கு சொல்ல பெறவில்லை. அதனாலே தான் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகங்கள் அனைத்தும் எந்தெந்த சமயத்துல பாடப்பட்டது நமக்கு கிடைக்காமலே போயிடுது. இதுல இருந்து நமக்கு தெரிகிறது அல்லவா? அப்ப தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் இந்த புண்ணியத்தை செய்திருக்கிறார் அப்படி நாம எண்ணிக்கொள்ளணும் அல்லவா? ஆமா. ஆக இன்னொன்னு அவர் கேட்கிறார், இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூலம் என்மேற் பொறி அப்படின்னு. அப்ப அந்த சூலக்குறி இருந்துன்னா அப்ப யமன் வரமாட்டான் அப்படின்னு. இப்ப நமக்கு சூலப்பொறி கிடைக்குமா? கிடைக்காது. பின்ன எது? திருநீறு ருத்ராட்சம். திருநீறும் ருத்ராட்சமும் ஆண் பெண் யாருமே அணியலாம். ஆண்கள் மாத்திரம்தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை, பெண்களும் அணியலாம். பெண்கள் அணியறதும் உண்டு. ஆக இந்த யமன் வருவானேன்னு தான் எல்லாருமே பயப்பட்டாங்க. சுந்தரர் சொல்கிறாரு ஒரு பதிகத்தில், என்னைக்கோ ஒரு நாளைக்கு நீ வந்து மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்தாய் அல்லவா, எனக்கும் அந்த மாதிரி செய்துவிட. போன வாரம் அந்த பாட்டை நான் பாடி காட்டினேன் நினைக்கிறேன், நான் மீண்டும் நினைப்பூட்டுறேன். அந்த நாடன் குறிப்பிட்டது மார்க்கண்டேய முனிவரை. அந்த நாடன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலம் தன் ஆறு உயிரதனை வப்பினாய்க்கு பண்பை கண்டு அடியேன். நீ என்னை நமன் கமர் நலியில் இவன் மற்ற என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தே. அன்னைக்கு நீ அதை செய்தாய் அல்லவா, ஒரு அடியார் பொருட்டு செய்தாய் அல்லவா, நானும் சிவனடியார் தானே, எனக்கு அப்படி செய்துவிடு, அதனால்தான் உன்னுடைய திருவடியை வந்து சேர்ந்தேன் என்று சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதத்தான் நாம வேண்டணும் இல்லையா? இதுக்காக நம்ம திருக்கடையூர் போக வேண்டாம், இங்கிருந்தே வேண்டலாம். சுவாமி என்னை காப்பாற்றி விடு. வேதனையில பெரிய வேதனை மரண வேதனை தான். அதனால்தான் இந்த தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த குழந்தைகள் நையி 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 நையின்னு புடுங்கி எடுக்கும் தாய. யமனா வந்து என் பிராணம் எடுக்குன்னு சொல்லு, தலைவலியா வந்து என் பிராணம் எடுக்குது, வயசு வலியா வந்து எடுக்குதுன்னு சொல்லலையே பாருங்க, அடுத்த வீட்டுக்காக துன்பப்படுத்துறமாரி சொல்ல யமன் என்று தான் சொன்னாங்க அல்லவா? ஆமா, அந்த வேதனை தாங்க முடியாத ஒரு வேதனை. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளே பயப்படுறாரு. அப்படி பயப்பட்டு அவர் கேட்டதுனாலதான் யமன்கிட்ட அவர் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த உடலோடு கைலாயம் சென்றார் என்று வரலாறு. இப்ப நாமளும் அந்த மாதிரி கேட்டோம்னா இந்த உடலோடு யமன் நம்ம வந்து பிடிக்காம போய் சேரலாம். கேட்டு வைப்போமே, இது கேட்கறது கூடவா நமக்கு முடியாது. ஆமா, எந்த நீ என்னை நமன் தமர் நலியில், நமன் யமன், நமன் தமர் நலியில் இவன் மற்ற என் அடியான விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன், திருவடி அடைந்தேன், செழும் பொழில் திருப்பூருள சூலாயுதம் கொண்டு யமதூதர் வந்து என்னை சூழ்ந்து கொண்டால். ஒரு முருக பக்தர் கேட்கிறார், சூலாயுதம் கொண்டு யமதூதர் வந்து என்னை சூழ்ந்து கொண்டால் வேலாயுதா வேலாயுதா என்று கூப்பிடுவேன். முடியுமா? கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாதே முடியாதே. எப்படி கூப்பிடுவான் இல்லையா? சளி வந்து கண்ணை அடைச்சுக்கும், மூக்கு அடைச்சுக்கும், காதை அடைச்சுக்கும், தொண்டையை அடைச்சுக்கும், பேச முடியாது, கண் பார்க்க முடியாது, மூச்சு விட முடியாது, வாய் பேச முடியாது. எப்படி கூப்பிடுவான் சொல்றாரு? நான் கூப்பிடுவேன்னு சொல்றாரு. என்ன அவ்வளவு தைரியம்? சூலாயுதம் கொண்டு யமதூதர் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார். வேலாயுதா வேலாயுதா என்று கூப்பிடுவேன். மேலையிலே மாலான வள்ளி தெய்வானையுடன் மயில் விட்டு இறங்கி காலால் நடந்து என்றன் முன்னே வரல் வேண்டும். கந்தையனே கந்தையனே நோயுற்று அடராமல். இன்னொரு சிவபக்தர் கேட்கிறார், எனக்கு நோயும் வர வேண்டாம், நான் பாயில படுக்க வேண்டாம். பாயில படுத்தாச்சுன்னா கட்டிய மனைவி கூட வெறுத்துருவார். ஆமா பிள்ளைகள் வெறுத்தும், ஒழிஞ்சா பரவாயில்லையே, சில பேர் ஒழிச்சும் விடுவான். ரகசியமா உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், ரொம்ப நாளா இருந்து தொந்தர பண்ணி இருந்தா அது போகாம இவனே போக்கி விடுவான். ஆமா பார்த்தான் கேக்குறாரு, நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயிற்கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூர் ஐயா சீரடித்து வைப்பார். அதேத்தான் திருப்பூரும் கேட்கிறது, கால நிடத்து அணுகாதே, கால நிடத்து அணுகாதே, காசினியில் பிறவாதே, சீல அகத்திய தேனமுதை தருவாயே, மாலையனு கரியோனே மாதவரை திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்ற திருப்பதியத்தை பாடின உடனே ஒரு பூதத்தை அனுப்பி இவன் திருநாவுக்கரசருடைய தோளில் சூலக்கொரியும் சூரப்பொரியும் இடவக்குரியும் பொறித்து வைத்தான் என்று வரலாறு இருக்கிறது. இப்போ ஞான சம்பந்தருடைய வரலாறுல முக்கியமான பகுதி மதுரை என்று நான் உங்களுக்கு சொன்னேன், நினைவூட்டியிருக்க. அது முடிந்தது. இப்ப திருநாவுக்கரசருடைய பதிகத்துல முக்கியமான சில பகுதிகளை நான் நினைவூட்டி விட்டு சுந்தரருடைய பதிகத்துல முக்கியமான வரலாறு எது என்று நான் உங்களுக்கு